மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் மனதின் ஆளுமையை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த சத்தியம் நிறைத்திருக்கிறது. சத்தியத்தோடு வாழ வேண்டும் என்பது மனதிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள முதல் கடமை. மனதை கொண்டுதான் அவன் மனிதனாக வாழ முடியுமே தவிர, மனதை விட்டுவிட்டு மனிதனாக வாழ முடியும் என்பது மனிதர்களுடைய பெரும்பாலான எண்ணமாகவும் தங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்ட வழியாகவும் ஆக்கப்பட்டுவிட்டது. மனதிற்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையை நான் வாழ முடியும், வாழ்ந்து காட்டுவேன் என்று நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்தையும் உண்மையையும் கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது, சத்தியத்தை கொண்டு வாழ முடியாது என்று நாம் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கற்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையாக நீங்கள் வாழ்ந்தால் வாழ முடியாது. சூதுவாது கர்ணம் கவனமும் அறிந்திருந்தால் தவிர நீங்கள் வாழ முடியாது என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். ரொம்ப வெள்ளையாக இருக்காது, சுத்தமானதாக இருக்க வேண்டாம். மனம் கொஞ்சம் பாழ்பட்டதாகவும் கரைப்பட்டதாகவும் இருந்தால் மட்டுமே மனிதர்களிடம் வாழ முடியும். அவ்வாறு இல்லை என்றால் வாழ முடியாது. நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம் சத்தியத்திற்கு விரோதமாக. என்னுடைய உள்ளத்தில் எது சத்தியமாக இருக்கின்றதோ, எதனை நான் என் மனமாக அமைக்கப்பட்டிருக்கின்றேனோ, அந்த மனம் என்பது சத்தியம், அந்த மனம் என்பது வேத வாக்கு, அந்த மனம் என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டுதல். யார் வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மாபெரும் சக்தியிடம் இருந்து துணையும் உதவியும் பாதுகாப்பும் இருக்கிறது. இறைவனுடைய துணையை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு மனதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய பாதுகாப்பு என்றென்றும் வேண்டும் என்பதும் நம்முடைய மனதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எதனை நாம் மறுப்பவர்களாக இருக்கின்றோம் என்றால், எந்த ஒன்றையும் மறுப்பதற்கில்லை. அவனுடைய உதவியும் அவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய துணையும் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஒருபோதும் நான் வாழ முடியாது மனதுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியம். அப்படியானால் அதனை அறிவித்தது யார்? ஒவ்வொருடைய மனதிலும் சத்தியத்திற்கு புறம்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துடுவீர்களா என்று கேட்டார். பதில் இல்லை என்பது வரும். ஆனால் நான் சத்தியத்திற்கு புறம்பாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்டால், ஆமாம். அப்படியானால் உங்களை சத்தியத்திற்கு விரோதமாக இறைவன் வாழ வைத்து விட்டானா, அல்லது தன் பிறந்தோட மன்னிப்பையும் கருணையும் கொண்டு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றானா என்று அடுத்த கேள்விக்கு பதில், நிச்சயமாக அவன் மன்னிப்பவன், கருணை மிக்கவன். நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இதன் காரணமாகத்தான். ஆனால் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், இந்த அசத்தியத்தைக் கொண்டும் நயவஞ்சகத்தைக் கொண்டும் பொய்யையும் சூழ்ச்சிகளையும் கொண்டு நான் திறமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முதல் பாவம் இங்கு ஆரம்பமாகிறது. இறைவனை நான் என் போக்குக்கு எடுத்துக்கொண்டேன், என்னுடைய தீமைகளுக்கு இறைவன் உதவுவான் என்ற அந்த எண்ணத்தை மனதில் வைக்கின்றேன். இதெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை என்று அவ்விதமாக மனதில் இல்லை. சத்தியத்தை கொண்டு மட்டும்தான் வாழ வேண்டும், அது மட்டும்தான் வாழ்க்கைக்கான அடிப்படை. இறைவன் அதனை மட்டுமே ஏற்றுக்கொள்வனாக இருக்கின்றான். சத்தியத்திற்கு புறமான எந்த பாதையையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. மனம் அறிகிறது. வேதம் மனம் இரண்டும் ஒன்றாக இருக்கின்றது. அந்த வேதத்தின் சாட்சியம் மனதின் சாட்சியம். மனசாட்சிக்கு விரோதமாக யார் செயல்படுகின்றோமோ அவர்கள் வேதத்தை ஓதுபவர்களாகவும் இல்லை, வேதத்தை கடைபிடிப்பவர்களாகவும் இல்லை, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இல்லை. அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு மன்னிப்பளித்து வாழ்வித்துக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் கேடுகளுக்கு துணை போவன், அதற்கு உதவி செய்பவன். கெட்ட தன்மைகளுக்கு அவன் நிச்சயமாக உதவி செய்வான், மன்னிப்பு கேட்டுவிட்டால் போதும் என்று எண்ணத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சத்தியத்திற்கு புறம்பான எந்த வாழ்க்கையும் உங்களுக்கு வாழ்க்கையாக அமையாது என்பதை இறைவன் இப்பொழுது அறிவித்திருப்பதை நாம் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை கடந்து வந்துவிட்டோம். அசத்தியத்தில் வாழ்வது வாழ்க்கை என்பது. உங்களுக்காக அவன் படைத்திருப்பது வாழ்க்கையின் ஆதாரங்களாக உணவும் நீரும் காற்றும். இந்த மூன்றும் இல்லை என்றால் உலகத்தில் எந்த உயிரினமும் இல்லை, நாம் உட்பட. இதில் ஏதாவது ஒன்றை நாம் படைத்திருக்கின்றோமா? காற்று, தண்ணீர், உணவு. காற்று இல்லாமல் தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் உணவில்லை. இந்த மூன்றையும் கிடைக்கக்கூடிய அந்த மண்ணிற்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியும், அதிலிருந்து இறைவன் கட்டளை கொண்டு தான் வெளிப்படுத்தக்கூடிய கனிவகைகளும், சொற்கொண்டுகளும், காய்கறிகளும், உயிரினங்களும் அவருடைய அனுமதி கொண்டு இந்த பூமியிலிருந்து விடைகின்றன என்பதை நாம் அறிவோம். அப்படியானால் நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு நிகழ்த்துவது என்ன? என்னுடைய அறிவை கொண்டு நான் பார்க்க வேண்டியதெல்லாம் என்னுடைய இறைவனுக்கு நான் பணிந்து நடக்கின்றேனா அல்லது என் இறைவனுக்கு விரோதமாக நடக்கின்றேனா என்பது மட்டும்தான். ஆரம்பம் முதலாக இறுதி வரையில் இதை மட்டுமே நாம் கவனிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிவிக்கப்பட்டால் தவிர, அவனிடமிருந்து உணர்வாக அளிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டால் தவிர நான் வாழ்வதற்கில்லை. குழந்தையாக பிறந்த அந்த நாளிலிருந்தே எவ்வளவு தூரம் அந்த பாலை எடுத்து குறையறி கொள்ளாமல் மூச்சு அடக்கிக் கொண்டு விழுங்குவது என்பது முதலாக அவன் கற்பிக்கின்றான். பின்னர் உன்னுடைய முதல் கழிவுகள் வெளியேறுவதையும் அவன் கவனிக்கின்றான். இறுதி வரையில் இது நடந்து கொண்டிருக்கின்றது. முதலாவதாக மூச்சு ஆரம்பமாகின்றது. பின்னர் உங்களுக்கான தண்ணீர், தாகம், பசி அவ்வளவுக்கும் அவன் கொண்டு வருகின்றான். தாயுடைய மார்பகங்களிலிருந்து நீங்கள் அந்த பாலை கொண்டு வருபவர்கள் இல்லை. அந்த பால் என்ன என்பது, எப்படி உருவாகிறது என்பதை நீங்கள் அறிந்தவர்களும் இல்லை. எந்த மனிதனும் அறிந்தவனும் இல்லை. எந்த டாக்டரும் அறிந்தவர்களும் இல்லை. ஆனால் இவர்களில் கூறுகின்றார்கள், நான் மெட்டர்னிட்டி ஸ்பெஷலிஸ்ட், எனக்கு குழந்தைகளை பற்றி தெரியும். அந்த குழந்தைக்கு பால் இல்லை, தாய்க்கு பால் இல்லை, எப்படி கொண்டு வருவது தெரியாது. இதோ நாங்கள் பாலை கொண்டு வந்து விட்டோம். உயிரோட்டம் உள்ள பாலுக்கும் மருந்துகள் பிறந்த பாலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எடுத்து எடுப்பிலேயே குழந்தைக்கு மதர் ஸ்பெஷல், பிரஸ்ட் மில்க் மதர் ஸ்பெஷல் கிடையாது. இறைவன் கொண்டு வரக்கூடிய அந்த பால் மோசமானது, ரொம்பவும் பலகீனமானது, அதில் அறிவு கிடையாது, ஆற்றல் கிடையாது, எதுவுமே கிடையாது. மதர் ஸ்பெஷல் கொண்டு வருகின்றேன், அதில் உங்களுக்கு அறிவு இருக்கின்றது, அதில் உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது, அதில் உங்களுக்கு உயிரோட்டம் இருக்கின்றது. நாம் குழந்தைகளை வளர்க்கும் விதம் இறைவனுக்கு விரோதமாக, நன்றி கெட்டவர்களாக, தன்னுடைய அறிவை இறைவனுடைய படைப்புக்கும் மேலானதாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். பாலில் உயிரோட்டம் இருக்கின்றது. குழந்தையை கற்று ஆரம்பிக்க பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் ஏற்பட்டுக்கூடிய தொடர்பு. பால் சுரப்பது என்பது குழந்தையுடைய தேவைக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் ஒரு அமுத சுரப்பியை போன்று சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலை நான் கொடுத்தேன். அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய பெருமை. இறைவனுக்கு நன்றி இல்லை, பயபக்தியும் இல்லை. உங்களுடைய பாலை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே அது கதியர்ணம் ஏற்படுகின்றது, பயிற்சி வரையப்படுகின்றது. அது கத்த ஆரம்பிக்கா நிற்காது. பிறகு என்ன செய்வது என்று தெரியவில்லை. கடவுளை என்று கூப்பிடுவீர்கள். அதற்கு முன்பாக டாக்டர்களை கடவுளாக ஆக்கிக் கொண்டு அந்த டாக்டர்களிடம் செல்வீர்கள். அவர்களோ நாங்கள் தான் உயிரை காப்பாற்றுவர்கள் என்று ஆரம்ப முதலாக உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் வயிற்றில் இருக்கும்போதே கவனித்து விட்டவர்கள். அவ்வளவு மருந்துகளையும் கொடுத்தார்கள், பூச்சிகளையும் போட்டார்கள், அவ்வளவும் ரசாயனங்கள். அந்த உடலானது அவ்வளவையும் அந்த உயிரோட்டம் இல்லாதது எதுவுமே விஷத்தன்மை வாய்ந்தது. ஒரு உணவை வைத்து வைக்கின்றோம், அந்த உணவு கெட்டு போகின்றது. கெட்டுவிட்டால் அது விஷத்தன்மை அடைந்துவிட்டது, அதில் இனி உயிரோட்டம் கிடையாது. உயிரோட்டம் குறைந்து வரும்பொழுது விஷத்தன்மை அதிகமாகிறது. மருந்துகளுக்கு உயிரோட்டம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அந்த மருந்துகளை எழுதியிருப்பாங்க, பாயசம் எழுதியிருப்பாங்க, விஷம் எழுதியிருப்பாங்க. உணவு விஷம் இந்த இரண்டில் உங்களுக்கு ஆகமானது எது என்று இறைவன் கேட்டார். உங்களிடம் பதில் கேட்டால் சத்தியம் வெளிப்படும். உணவு நமக்கு ஆகமானது, விஷம் நமக்கு ஆகமானது அல்ல. அப்படியானால் இந்த விஷத்தை கொண்டு நான் வாழ்கின்றேன் என்று கூறுகின்றீர்கள். என் விஷத்தை ஊட்டி நான் என்னுடைய குழந்தையை வாழ வைத்துடுவேன், சிறப்பாக வாழ வைப்பேன், எந்த கஷ்டமும் இல்லாமல் வாழ வைப்பேன் என்று கூறுகின்றோம். இது உண்மையா பொய்யா? எந்த அளவுக்கு சத்தியத்துக்கு விரோதமாக நம்முடைய பெருமையை நாம் ஆக்கிக் கொள்கின்றோம்? இந்த காலத்திலெல்லாம் இறைவனை நம்புவது தவறானது. நாம் படித்தவர்கள், இறைவனை மிஞ்சிவிட்டவர்கள். இப்பொழுது நாம் இறைவனை நம்புவது, இறைவனே போதுமான எண்ணுவதெல்லாம் தவறானது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வளவு தைரியமாக மனிதர்கள் பேசிக்கொண்டும் இருக்கின்றோம். இவ்விதமாக படித்தவன் என்ற அந்த அந்தஸ்து எனக்கு மனிதர்களிடம் வேண்டும் என்றால் இறைவனை நான் நிராகரிக்க வேண்டும், இறைவன் என்று கூறக்கூடாது, என் அறிவை நான் உபயோகப்படுத்த வேண்டும். மனிதனுடைய அறிவு எதை படித்திருக்கின்றன என்பதை கொஞ்சம் பாருங்கள். வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்தான். ஒவ்வொன்றிலும் உயிரோட்டம் இருக்கின்றது, ஒவ்வொன்றும் அசைகின்றது, ஒவ்வொன்றும் தன்னுடைய பங்குக்கு நம்முடைய இந்த பூமிக்கு என்ன தேவையோ அவற்றை அளித்துக் கொண்டிருக்கின்றது. விளைச்சல்களுக்காகவும், உணவுக்காகவும், நீருக்காகவும், காற்றுக்காகவும் அவ்வளவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் படைத்த ஒரு பொருளில் எந்த ஒரு பொருளாவது உயிர்த்திக்கிறார் என்பதை பாருங்கள். படைக்கப்பட்ட பொருள்களை பிரித்தெடுத்து அதனை சுக்குநிலையாக ஆக்கிவிட்டு அதிலிருந்து மூலப்பொருள்களை இங்கும் அங்கமாக சேர்த்து வைத்துக் கொண்டு ஒரு பொருளை தயாரித்து விட்டேன் என்று கூறுவீர்கள். இது உயிருக்கிறார் என்று கேட்டது கிடையாது, நெருப்பு இருக்கிறது. இறைவன் படைத்த ஒவ்வொன்றிலும் உயிரோட்டமும் குளிர்ச்சியும், நாம் படைக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் செத்ததும் நெருப்புக்குரியதும் அவ்வளவு அபாயமும் தீமைகளும் இருக்கின்றன. இதனை சாப்பிட்டு வாழ முடியாது, இதனை சுவாசித்து வாழ முடியாது, இதனை பருகி வாழ முடியாது. உங்களுக்கு தேவையானது சுவாசமும் பருகுதலும் உணவும். இதற்கு முதலில் நாம் அறுகதையானவர்களா என்று கேட்டால் இல்லை. மற்ற எல்லாவற்றின் மீதும் பெருமை கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஒரு காலத்தவணையின் மீது இறைவன் அனுமதிக்கின்றான். உங்களுடைய பெருமையில் நீங்கள் வாழுங்கள். என்னுடைய அருளில் வாழ்வதை நான் உங்களுக்காக இப்பொழுது நிறுத்துகிறேன். உங்களுக்கு வியாதிகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. உள்ளத்தில் சத்தியத்திற்கு விரோதமாக பொய்யை கொண்டு வாடும் அந்த நேரத்தில் இறைவனுடைய அனுகிரகத்திலிருந்து நாம் விலகிக் கொள்கின்றோம். நம்மை சத்திய பாதை உண்மைக்கு விரோதமாக நீங்கள் அதற்கு விரோதமாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பெருமையாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது இறைவனுடைய கோபம் வருகிறது. அறியாமையில் நீங்கள் வாழும் வரையில் இறைவனுக்கு கோபம் கிடையாது. ஆனால் பெருமை கொண்டு வாழும் பொழுதும் கோபம் கிடையாது, மன்னிக்கின்றான். ஆனால் இந்த பெருமையை மற்றவர்களுக்கும் கற்பித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடும் பொழுது நம்முடைய பாவம் அங்கு முதலாவதாக ஆரம்பமாகின்றது. பொய்யையே அதிகமாக கேட்போராகவும், பொய்யையே அதிகமாக விழுங்குபவர்களாகவும், பொய்யையே அதிகமாக தியானிப்பவர்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையுடைய போக்கு என்று மாற வேண்டும். படைப்பாளன் யார் என்று கேட்கும் பொழுது உயிரை படைப்பவன் யார் என்பது சொல்லும். பாதுகாப்பவன் யார் என்று கேட்கும் பொழுது உயிரை பாதுகாப்பவன் என்பது நிலைத்திருக்க செய்பவன் யார் என்று கேட்கும் பொழுது உயிரோட்டத்தை நிலைத்திருக்க செய்பவன், மரணிக்க செய்பவன் யார் என்று கேட்கும் பொழுது அவனை மரணிக்கவும் செய்கின்றான், மீண்டும் எடுப்பான் என்பதன் மீதும் நாம் இப்பொழுது நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த சத்தியம் பெரும்பாலும் நாம் மறந்துவிடுகின்றோம். ஒவ்வொருடைய மனதிலும் மறுக்கிறது என்று ஒன்று இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். மீண்டும் படைக்கப்படுவோம். நாம் எலும்புகளாகவும் மண்ணாகவும் ஒக்கி போனதன் பின்னர் மீண்டும் புதிய படைப்பாக படைக்கப்படுவோமா? ஆச்சரியமான விஷயமே என்று உங்களுக்குள் பேசிக் கொள்கின்றீர்கள். ஆனால் யாரேனும் இறந்து விட்டால் நீங்கள் கேட்பீர்கள், அவருடைய மதம் நல்ல மதமா என்று கேட்பீர்கள். மரணித்துவிட்டால் முடிந்தது, நாம் இறக்கின்றோம் பிறக்கின்றோம் அவ்வளவுதான், மற்றவர்கள் நமக்கு எதுவுமே இல்லை என்று வெளியில் பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனம் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு வாழ்க்கை உண்டு. ஒருவருடைய நெருக்கமான மனிதர் இறந்து விட்டால் அப்பொழுது அவருக்கு தோன்றும் இந்த மரணம் நல்ல மரணமா, இவருடைய ஆன்மா சமாதானம் அடைந்ததா சாந்தி அடைந்ததா என்று உள்ளுக்குள் பெரிய கலவரம் குழப்பம் துக்கமும் எல்லாம் கலந்து கொள்கின்றன. நாம் தான் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம், மறைப்போம், இதற்கப்பால் எதுவுமே இல்லை என்று கூறுகின்றோமே, பிறகு எப்படி இந்த எண்ணம் வந்தது, எங்கிருந்து வந்தது என்று கேட்டால் மனசாட்சியத்திலிருந்து வருகின்றது. மனசாட்சியம் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது, நாம் இறைவனுக்கு இறை சாட்சியமாக வாழ பிறந்தவர்கள். அந்த இறை சாட்சியத்தில் நாம் முற்றிலுமாக நுழையும் வரையில் நம்முடைய சோதனை காலங்கள் ஆரம்பமாகின்றன. எனக்கு ஒரு இருதய நோய் வந்துவிட்டது, இருதயத்தை மாற்றிவிடலாம், இருதயத்தை இயங்க செய்ய வேண்டுமா, இருதயத்தை மாற்ற வேண்டுமா, இருதயத்தை சீராக்க வேண்டுமா அல்லது இருதயத்தை பாழாக்க வேண்டுமா? பாழாகும் வரையில் அந்த இருதயத்தை நான் விட்டு வைக்கலாமா அல்லது என் இறைவனே எனக்கு நன்மைகளில் எனக்கு அதிகமாக்கிக் கொள் இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய படைப்பாளரின் பக்கமும் உங்களுக்கு உதவியாளரின் பக்கமும் உங்களுக்கு பாதுகாப்பாளரின் பக்கமும் திரும்ப வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக பாதுகாப்பவனின் பக்கம் திரும்ப வேண்டும், உதவி செய்பவனின் பக்கம் திரும்ப வேண்டும், படைத்தவனிடம் நாம் திரும்ப வேண்டும். இந்த மூன்றையும் நான் மனதில் கொள்ள வேண்டும். நான் படைப்பவனும் இல்லை, எனக்கு நானே உதவி செய்து கொள்வோனும் இல்லை, அவன் எனக்கு அனுமதி தந்தத்தை விட இன்னும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வோனும் இல்லை என்று இந்த மூன்றும் அடிப்படை சத்தியமாக நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை சத்தியத்தை நான் மனதில் கொண்டிருக்கும் பொழுது என் இறைவனுக்கு பிரியமானவனாகவும் என் இறைவனுக்கு உற்றவனாகவும் என் இறைவனால் நான் மன்னிக்கப்பட வேண்டி அவனுடைய அன்புக்குரியவனாகவும் நான் மாறுகின்றேன். ஒவ்வொருவரும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த மூன்றையும் விட்டுவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நான் படைக்கப்படுகின்றேன், ஒவ்வொரு நாளும் நான் தூய்மைப்படுத்தப்படுகின்றேன், ஒவ்வொரு நாளும் நான் பாதுகாக்கப்படுகின்றேன், அவனுடைய உதவியை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இதை நாம் மறக்க வேண்டாம். இன்று நீங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய தூக்கத்திற்கு என்று கேட்டால் தூக்கம் வந்தால் தவிர நான் எனக்கு தூக்கத்தை கொண்டிருப்போம் இல்லை. எனக்கு இன்று காடை கடன்கள் முடியவில்லை, பெரும் பாரமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது, உங்களால் முடியும் என்று எண்ணினீர்கள், ஆனால் இல்லை. பெரும் வயிற்றில் பாரங்களும் மனதில் சுமைகளும் ஏறிவிட்டன, உடம்பு நன்றாக இல்லை, எந்த காரியத்திலும் என்னால் ஈடுபட முடியவில்லை. உங்களிடமிருந்து தீமைகள் நீங்கினால் தவிர உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகவில்லை. இவ்விதமாகவே என்னிடமிருந்து இருக்கக்கூடிய கஷ்டங்கள், என்னுடைய கேடுகள், பொய்யை நம்பக்கூடிய அந்த பாதை எனக்கு மாறினால் தவிர நன்மைகளில் நான் விளங்குபவன் இல்லை, சுகங்களில் நான் வாழ்பவனும் இல்லை. சுகவீனங்களும் நன்மைகளில் நான் குறைபட்டு வாழ்வதும் எனக்காக நான் விதித்துக் கொண்டதை தவிர இறைவன் நமக்காக விதிக்கவில்லை. எந்த சூழ்நிலையிலும் அடுத்தது என்ன செய்வது என்ற எண்ணம் வரும்பொழுது அதை தொடர வேண்டாம். உங்களுக்கு அடுத்தது என்ன நிகழப்போகிறது என்பது தெரியாது என்பதன் மீது உங்களுடைய நம்பிக்கையையும் பணிவையும் மேற்கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனை தவிர அறிந்தவன் இல்லை, அவன் மாபெரும் படைப்பாளன். நான் என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்த முகம் வேறு, பிறகு வளர்ந்து வரும் பொழுது முகங்கள் வேறு. நான் புதிதாக படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பழைய படைப்பாக நான் என்னுடைய காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன, என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை உங்களுடைய முகங்களை பாருங்கள், தெரியும். ஒவ்வொரு நாளும் புதிய படைப்பாக நீங்கள் படைக்கப்பட இருக்கின்றீர்கள். முந்தைய நாள் சோர்வும் களைப்பும் இந்த நாள் இல்லை. முறையான தூக்கம் எனக்கு இருக்குமானால், அழகான தூக்கம் இருக்குமானால், நான் இந்த உலகத்தை மறந்துவிட்டால் மறுநாள் பொழுது நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. தூக்கத்தினுடைய அடிப்படையில் தானே என்னுடைய பெற்றோர்களை நான் மறந்துவிட்டேன், என்னுடைய பிள்ளைகளை நான் மறக்கின்றேன், என்னுடைய குடும்பத்தினர் அவ்வளவரையும் நான் மறக்கின்றேன், என்னுடைய தொழிலை நான் மறக்கின்றேன், என்னுடைய வீட்டை பற்றி கவலையும் கிடையாது, என்கிட்ட எவ்வளவு காசு வச்சிருக்கேங்கிற பேலன்ஸ் பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எந்த ஒண்ணுமே எனக்கு இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் மறக்கின்றேன். மறுநாள் பொழுது நிச்சயமாக அழகான பொழுதாக இருக்கிறது. எந்த ஒன்றின் பாதிப்பும் எங்கேயும் நான் பார்க்கவில்லை. ஒருவர் மற்றவரை நாடவில்லை, இரவு முழுவதும் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தவில்லை, தொந்தரவு செய்யவில்லை, ஒருவருக்கொருவர் எதையும் கேட்டுக்கொள்ளவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை, பருகவும் இல்லை. உங்களுடைய இயற்கை உபாதைகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்களாக அவ்வளவு நிம்மதியான தூக்கம், 6 மணி நேரம், 7 மணி நேரம் இரவு முழுவதும் கண்ணை மூடி கண்ணை திறக்கின்றேன், ஒரு முறை கண் சிமிட்டக்கூடிய அந்த கண் சிமிட்டும் நேரத்தில் நான் சுகமடைகின்றேன். 7 மணி நேரம் பறந்துவிட்டது. அழகான ஒரு உறக்கம், தெளிவான ஒரு பார்வை, மனதில் அமைதியும் நிம்மதியும். இதற்கு காரணம் தனிமையாக நீங்கள் அந்த இறை உலகத்தில் வாழ்ந்ததுதான். கவலையும் பயமும் உங்களுடைய தூக்கத்தில் கிடையாது, அமைதி இருந்தது, சுகமான அமைதி. நீங்கள் அந்த இரவு முழுவதும் வளரும் இடமுமாக புரட்டப்படுகின்றீர்கள் உங்களுடைய சுகமான தூக்கத்திற்காக வேண்டி. நீங்கள் சுகமாக தூங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யாராவது ஒருவர் உங்களை வலப்புறமும் இடப்புறமும் திருப்பினால் அந்த நிமிடமே தூக்கம் கலைந்துவிடும். ஆனால் இறைவன் உங்களை திருக்கும் பொழுது, வளமும் இடமாக திருக்கும் பொழுது இன்னும் சுகமான தூக்கமாக இருக்கின்றது. யார் திருசுகிறார் என்பதை பாருங்கள், எந்த நேரத்தில் நடக்குது என்பதை பாருங்கள். இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக கண் வெடிக்கும் பொழுது என் இறைவனே இரவு பொழுது எப்படி கண்ணிமைக்கும் நேரத்தில் கண்ணை மூடி திறக்கக்கூடிய அந்த கண் சிவற்றும் நேரத்தில் 7 மணி நேரம் கழிந்து நான் சுகமாக தண்ணீர் உணவு இல்லாமல் இயற்கை உபாதைகளுடைய எந்த விதமான தாக்கமும் இல்லாமல் மனதில் கவலையும் பயமும் இல்லாமல் யாரும் மற்றவரை நாடாமல் அவ்வளவையும் மறந்து எந்த விதமான பந்தமும் வாசம் இல்லாமல் உன்னைக்கு மட்டுமே அர்ப்பணித்தவனாக நான் என்னை ஆக்கிக்கொண்டதன் காரணமாக அந்த தூக்கம் வந்தது. குழந்தைகள் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணா கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணாத நான் தூங்கணும் வெளியே போகும். ஆனால் பகல் வேலைகளில் இதற்கு நேர் மாற்றமாக என் குடும்பத்தை கவனிக்கின்றேன், என் பெற்றோரை கவனிக்கின்றேன், பிள்ளைகளை கவனிக்கின்றேன், என் சம்பாத்தியத்தை கவனிக்கின்றேன், கவலையும் தொற்றி கொண்டது, சாப்பிட வேண்டும், என்னென்ன அநியாயம் மற்ற காசம் இருக்கிறது அவ்வளவும் என் பொறுத்து இருப்பதாக நான் எண்ணிக்கொண்டு வாழ்கின்றேன். மனிதர்களாகிய நாம் மகா நம்பிக்கத்தவர்களாக இருக்கின்றோம். சத்தியத்திற்கு விரோதமாக வாழ்வதைக் கொண்டோம், சத்தியத்திற்கு புறம்பாக பெருமை கொள்வதைக் கொண்டோம், என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ்ந்துவேன் என்பதைக் கொண்டும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே பெருமை கொள்கின்றார்கள். புகழ்பாட வேண்டும், மற்றவர்களும் தங்களை பற்றி என்றும் விரும்புகின்றார்கள். என்ன புகழ்பாட வேண்டும், நிறைய காசு இருக்கிறது அவ்வளவுதான். காசை கொண்டு சுவாசிக்க முடியுமா, பருக முடியுமா, சாப்பிட முடியுமா, காசை கொண்டு உங்களுடைய கழிவுகளை நீக்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. சுகம் என்பது இறைவனுடைய அருள் கிடைத்தால் தேவையில் கிடையாது, எந்த ஒரு பொருளிலிருந்து கிடையாது. அவ்வளவு ஜடப்பொருள்கள், ஜடப்பொருளிலிருந்து எனக்கு உயிரோட்டம் கிடையாது. உணவிலிருந்து எனக்கு உயிரோட்டம் இருக்கிறது, காற்று தண்ணீர் இருந்து இருக்கின்றது. இதற்கு உயிரோட்டம் தேவை, யார் கொடுக்க முடியும் அந்த காற்றுக்கும் தண்ணீருக்கும் உணவுக்கும்? உணவுக்கு உரியவனே என்று அவனை நீங்கள் போற்ற வேண்டும். எந்த நேரமும் அவனை போற்றுவதில் உங்களுடைய கவனம் இருக்க வேண்டும். உங்களை புகழ்ந்து கொள்வதில் உங்களுடைய கவனம் நீங்க வேண்டும். என்னை புகழ்ந்து கொள்வதில் என்னுடைய கவனம் இருக்குமானால் இறைவனை நான் மறக்கின்றேன், இறை ஆற்றலை மறக்கின்றேன். இறைவனுடைய ஆற்றல் எப்பொழுது உங்களுக்காக வெளியாகும் என்றால் அவனை நான் நன்றியோடு நினைவு கூறும் பொழுது. அந்த நினைவு கூறும் பொழுது என்னுடைய பெருமையை நான் ஒவ்வொரு கணமும் நினைவு கூறும் பொழுது நான் அதனை கீழாக இறக்குகின்றேன். என் இறைவனை எனக்கு மேலாக ஆக்குகின்றேன். ஒரு சிறு அளவு அவனை நீங்கள் உயர்வாக்குங்கள், நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், போதுமானது. இதற்கு மேல் இறைவணக்கம் கிடையாது, இறைவனை போற்றுவதும் கிடையாது, இறைவனுடைய வழிபாடுவதும் கிடையாது, வழிபடுவதும் கிடையாது. உங்களுக்காக ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை அவன் உங்களுக்காக அனுமதிக்கின்றான். ஒரு சோதனைக்காக வேண்டி உங்களை முடிந்தால் அதை நீக்கிக் கொள்ளுங்கள் என்று படிப்படியாக என்னுடைய கவலைகள் அதிகமாகின்றன, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகின்றன. என்னுடைய கஷ்டங்கள், ஒரு நோய் எங்கேயே உருவாகிறது, படிப்படியாக அதிகரித்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் நான் முயற்சி செய்கின்றேன். என்னுடைய முயற்சிக்கு பலன் இன்னும் அதிகமான அதனுடைய தீவிரம். ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னர் அந்த பலன்கள் எனக்கு மோசமான தீவிரத்தை காட்டுகின்றன, தவிர சாதகமான சுலமான அனுபவத்தை நான் அடைவதில்லை. இதில் உங்களிடம் இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்துமே நீங்கள் முயற்சித்து வச்சீர்கள், பெரும்பாலும் முயற்சித்து வச்சீர்கள். இது எனக்கு சுகமாக நான் என்னுடைய அறிவை கொண்டு முயற்சிக்கின்றேன் என்று. நாம் எல்லாம் படித்தவர்கள், இறைவனை நம்பக்கூடாது. அப்படி நம்புவது நம்முடைய தகுதிக்கு எதுக்கானது? உங்களுடைய படிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும், அது அறிவுரை என்பது. இன்னும் வளர வேண்டும், இட்ஸ் எ ப்ரீமெச்சூர் ஆர்டர். தெரியும், நல்லது. தெரிந்த பிறகும் இப்ப கூட யாரையும் கேட்டா அறிவு போதுமா கேட்டா இன்னும் வளர்த்தானே வேண்டியிருக்குன்னு சொல்லுவோம். எங்கேருந்து வளரும், வளர்த்துக்க வேண்டியதானே? இல்லை, அது வரும்போதுதான் வளரும். எங்கேருந்து வருது அது? பொறுமையோடு காத்திருக்கும் போது படிப்படியாக உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படுகின்றது. அந்த அறிவில் கடும் சோதனை இருக்கின்றது. என்னை நம்பி என்னை போற்றி நீங்கள் அதனை உபயோகப்படுத்துகிறானால் அது செத்ததாக இருந்தாலும் உயிர் கொடுக்க என்னால் முடியும். இறந்து போனதுக்கு அப்புறமா நப்பாசாரமா கொடுத்துட மாட்டாரான், உண்மைதானே அது? இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்காது. நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை கொண்டால் இறந்தவர்கள் கிடைக்க வேண்டும் என்று என்ன மாற்றங்கள்? ஏனென்றால் அந்த நம்பிக்கையுடைய உச்சகட்டம் நீங்கள் மரணத்தே ஆக வேண்டும் ஒரு நாள். அதன் பிறகு உங்களுக்கு காலத்தாமதம், காலத்தவணை கிடையாது என்பது தெரியும். எனவே அந்த நப்பாசை இருக்காது சத்தியத்தின் மீது. நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக அதற்கு கட்டுப்பட்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வோம். இதற்கப்பால் ஒரு வாழ்க்கையை கொடு என்ற அந்த ராத்திரி வராது, சத்தியத்தை வந்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நப்பாசையானது நடக்காது என்று தெரிந்த பிறகு நாம் ஆசைப்படுவது நப்பாசையாகும். என்னுடைய அறிவை கொண்டு நான் நப்பாசையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என் அறிவை கொண்டு ஒருபோதும் நான் மேலான மேன்மையான சுகமான வாழ்க்கையை வாழ முடியாது என்று தெரிந்த பின்னரும் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைந்து விடாதா என்று துன்பத்தில் நான் ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய அறிவை கொண்டு நான் அதனை உபயோகப்படுத்தும் போதெல்லாம், என் துன்பத்தை நீக்கிக்கொள்ள உபயோகப்படுத்தும் போதெல்லாம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் என் கண் எதிரிலே என்னுடைய முயற்சிக்கு புதிய கூலியாக நான் அவ்வப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று தெரிந்த பின்னரும் கூட, இனியொரு டாக்டர், இனியொரு மருத்துவ முறை, வேறு ஒன்று, அங்கு எனக்கு நன்மைகள் நிகழலாம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். நப்பாசையாக இருக்கிறது. நப்பாசை என்பது தப்பாசை. இந்த தப்பான ஆசைகளுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இப்பொழுது இறைவனை அழைக்கின்றோம். தவறான பாதையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இறைவனை அழைக்கின்றோம். இதன் காரணமாகவே பெரும்பாலான பிரார்த்தனைகள் நமக்கு இல்லை என்றாகிவிட்டது. தவறான போக்குகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் என்னை திருத்திக் கொள்வதில் இறைவனுடைய அனுகிரகம் அங்கு வருகிறது. தவிர உங்களுடைய பிரார்த்தனையின் காரணமாகவோ, உங்களுடைய கத்துதலின் காரணமாகவோ, இடைஞ்சுதலின் காரணமாகவோ நமக்கு நன்மைகள் இறைவன் வந்து வரும் என்று ஒருபோதும் எண்ணுவது நமக்கு ஆகாது. அது வீணான எண்ணமாகவும் நப்பாசையாகவும் இருக்கின்றது. அது தப்பான ஆசை. எண்ணத்தின் மீது கவனமாக இருக்கும் பொழுது என்னுடைய ஆற்றல் எனக்கு விளங்கும், என்னுடைய ஆற்றல் எனக்கு இல்லை, எனக்கென்று எந்த விதமான தகுதியும் இல்லை, உயிரை படைப்பதற்கோ உயிரை நிலைநிறுத்திக்கொள்வதற்கோ உயிரை வாழ்விப்பதற்கோ மரணம் ஏற்பட்டால் அதனை தடுத்துவிடுவதற்கோ எந்த அதிகாரமும் நான் பெற்றவன் இல்லை என்பதை அறிவதற்கு படிக்கவா வேண்டும்? எவ்வளவு படிக்கின்றோமோ அந்த அளவுக்கு மோசமாகிக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய உடல்நிலையிலும் சுகத்திலும் அறிந்து கொண்டிருக்கிற நிலையில் நான் படித்தவன் என்று கூறுவது எனக்கு இருக்கல. என்னுடைய இறைவன் என்னை பற்றி அதிர்ச்சி அடைவதற்கு கூறிய அந்த வார்த்தையில் நான் படித்தவன் என்ன படிச்சீங்க? மனசாட்சியத்தை படிச்சீங்களா? சத்தியத்தை படிச்சீங்களா? உண்மையை உணர்ந்தீங்களா? இறைவனுடைய உதவி வேணுமே இந்த 100 வருஷம் வாழ்றதுக்கு கஷ்டப்படாமல் வாழணுமேங்கிறத உணர்ந்தீங்களா? அவனுக்கு படிஞ்சீங்களா? எந்த படிப்பை படிச்சீங்க? மனசாட்சியத்தினுடைய படிப்பை படித்தீர்களா அல்லது மனசாட்சியத்திற்கு விரோதமாக நானும் படைப்பாளன் என்று உங்களை நீங்களே எண்ணிக்கொண்டு ஒரு அணு காற்றினுடைய உயிரோட்டத்தை படைக்க முடியாத நீங்கள், ஒரு துளி தண்ணீரை உயிரோட்டத்தில் படைக்க முடியாத நீங்கள், ஒரு இலையை உங்களால் துளிர்த்து விட முடியாது ஒரு கட்டையிலிருந்து வடிக்க செய்து, இவ்வளவு அற்பமான அறிவை கொண்டிருக்கூடிய மனிதன் தான் வாழ பிறந்தவன், அறிவை கொண்டு படித்து விட்டு வாழ்வேன், பணத்தை சம்பாதித்துக் கொண்டு வாழ்வேன், உயிரை படைக்கும் சக்தியை அறிந்து வாழ வேண்டும். அந்த சக்தி மகா சக்தியாக இருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றல் என்பதை அறிவதற்கு என்ன குறை உங்களுக்கு உங்களுடைய மனதில் இறைவன் அமைத்திருக்கின்றான்? உணர்ந்து செயல்படுவதற்கு இயலாத நிலைகள். ஒவ்வொருவரும் நோயால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம், நோய்களால் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றோம், துன்பங்களில் நாம் இன்னமும் மோசமாகிக் கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையை வாழ வேண்டாமோ, எதற்காக படைத்தான் என்று இப்பொழுது இறைவனை கேட்கின்றோம். எதற்காக என்னை படைத்தான் என்று, இதுவரை இறைவனே இல்லை என்று கூறியவர்கள் இப்பொழுது இறைவன் எதற்காக என்னை படைத்தான் என்று கேட்கும் பொழுது அறிய வேண்டும். நிச்சயமாக மனதின் சாட்சியம் அறியவில்லை. இது நம்முடைய துன்பத்திற்கும் நம்முடைய துக்கத்திற்கும் போதுமானது. உங்களுடைய மனதை நீங்கள் உயர்வாக்குங்கள். உங்களுடைய மூலையில் இருக்கக்கூடிய படிப்பறிவை விட பார்த்ததை நம்புவது உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள், காலையில் விழுந்ததும் பார்த்ததும் விழுத்ததும் நாம் பார்ப்பது 2 விஷயங்கள். ஒன்று, இயற்கையை படைத்திருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுடைய அந்த இயற்கை. இன்னொன்று, நீங்கள் படைத்த கட்டிடங்கள். அவ்வளவுதான். இந்த 2 தேவை எதுவுமே கிடையாது. உங்களுடைய படைப்புகள் செத்த பிணங்கள், இறைவனுடைய படைப்புகள் உயிரோட்டம் உள்ளவை. உங்களுடைய வாழ்க்கை உயிரோட்டத்தில் இருக்கின்றதை விட செத்த பிணங்களாக ஜடங்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவை கொண்டு கட்டிய கட்டிடங்கள் அல்ல. சத்தியத்தை மறக்கக்கூடாது. இப்படி பார்க்கும் பொழுது எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மரம் செடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இதில் தான் வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய பார்வையும் நம்முடைய மனமும் அங்கிருக்கே தவிர, ஆகா எவ்வளவு அழகான கட்டிடங்கள், தாஜ்மஹால் எவ்வளவு அழகாக இருக்கிறது, சீதா கோபுரம் சாய்ந்து இருக்கிறது, ஏன் விடவில்லை? இதற்காக நீங்கள் படிக்கவில்லை. அவனுக்கே தெரியாது ஏன் உடலுங்க, ஏன் கட்டினான்னு அவனுக்கே தெரியாது ஏன் உடலுங்க. அதை பத்தி கதை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். இயற்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த இயற்கையை நான் பார்க்கும் பொழுது இந்த மரத்தில் ஏன் பூக்கள் இல்லை, ஏன் மனம் இல்லை, ஏன் காய்கள் இல்லை, ஏன் கனிகள் இல்லை, ஏன் வெற்று மரமாக மலர்ச்சி மரமாக ஏன் நிற்கிறது என்று நான் பார்க்கிறேன். அதில் ஒரு பூவையும் பூவுக்குரிய அந்த நிறங்களையும் கண்குளிர்ச்சிக்கான அந்த பூக்களுடைய தன்மைகளையும் மனதிற்கு மிருதுவான அதனுடைய சுகமான அந்த மனமும் இன்னும் அது எப்பொழுது காயாகும் பழங்களாகும் இதிலிருந்து நான் உண்ணக்கூடிய அவ்வளவு அழகான சுவை உணர்வுகளும் எங்கே என்று கேட்கும் பொழுது அதற்குரிய பலன்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய பாவங்களின் காரணமாக. உங்களுக்காக இவ்வளவும் படைக்கப்பட்டுவிட்டது. முடிந்தால் அதில் ஒரு பூவையும் படத்தையும் கொண்டு நீங்கள் படைத்துக் கொள்ளுங்கள் என்று படிப்படியாக நம்முடைய நன்மைகள் நமக்காக சுருக்கப்படுகின்றன. உங்களுக்கான சோதனைக்காக வேண்டி படித்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய படங்களையும் நீங்கள் உங்களுக்காக மாற்றிக் கொள்ளுங்கள், படைத்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம முடியுமா? பழங்களை விலை கொடுத்து வாங்க வேண்டாம், ஒவ்வொரு இலையும் பழமாக ஆக வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா? ஒரு மரத்தில் 4000 பழங்கள் இல்லை, 40,000 பழங்கள் வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதா? 4000 பழங்களை உருவாக்குவோன் 40,000 உருவாக்க மாட்டானா? விலைவாசி உயர்ந்து விட்டது, காய்கறி இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே விலைவாசிகள் குறைந்து விட்டது, மகசூல் பெருகிவிட்டது என்பதை பார்க்க இல்லையா? யார் அதை செய்தது? உங்களுடைய விவசாயிகளா? உங்களுடைய விவசாயிகள் எனக்கு மேலிருந்து காத்து வரல, மேல இருந்து தண்ணி வரல, நாங்க என்ன செய்வோம்? கைவிப்படி ஆளுதானே, அவங்களுக்காக நம்ம காசு கொடுக்கணும். அவங்க தான் நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த தானியங்கள் விளைவிக்கிறாங்கன்னு சொல்றமே, இது தப்பு தானே? பகிரங்கமான மனசாட்சிக்கு விரோதமானது தானே? இவ்விதமாக மனசாட்சிக்கு விரோதமாக நாம் வாழ்ந்து கொண்டுக்கூடிய அந்த மனதின் சாட்சியத்தை நாம் நீக்க வேண்டும். இறைவனுடைய புகழை போற்ற வேண்டும். படைப்பாளன் என்ற அந்த புகழை நான் போற்றுங்கள். நான் இல்லை, படைப்பாளன் என்பது உயிரை படைப்பவனும், உயிரை பாதுகாப்பவனும், உயிருக்கு துணை நிற்பவனும். அதற்கு அந்த உயிரத்தில் விதிக்கப்பட்ட காலம் முழுமையும் அதை பேணி பாதுகாப்பவனும், நிலைத்திற்கு சேர்ப்பவனும். அதற்குரிய காலத்தானே வரும்பொழுது அதனை நீக்கு போனும் அவன்றான். நீங்கள் அதை மீண்டும் கொண்டு வரப்போவதில்லை, கொண்டு வர முடியாது. உங்களுடைய படிப்பை கொண்டு எதனை செய்ய முடியும்? பணம் சம்பாதிக்க முடியும், அதே தவிர என்ன வேறு என்ன செய்ய முடியும்? அந்த பணத்தை வைத்துக் கொண்டு உங்களுடைய உயிரை பாதுகாக்க முடியுமா? உங்களுடைய நோய்களை உங்களை விலக்கிக் கொள்ள முடியுமா? உங்களுடைய துன்பங்களை உங்களை பாதுகாக்க முடியுமா? கவலையை தொட்டுவிட்டால் இந்த பணத்தை கொண்டு பார்த்துக்கொண்டே கவலையை எண்ணிக்கொள்ள முடியுமா? காலை கடன்களை தான் தெரிவிக்க முடியுமா? உங்களுடைய பணத்தை வைத்துக் கொண்டு கடித்து விட்டால் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு துடைத்துப்படலாம். வேறு எதற்கு பயன்படும் அந்த பணம்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சத்தியத்திற்கு விரோதமாக நான் வாழ்ந்து விடுவேன் என்ற அது கூட அது சத்தியத்தை போற்ற வேண்டும். படிப்பு என்ற அந்த மமதையை நான் கீழிறக்க வேண்டும். எவ்வளவு கீழாக்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழாக நான் மதிக்க வேண்டும். இறைவன் உங்களை பற்றி திருத்தறிவான். மாபெரும் ஆற்றல், மாபெரும் சக்தி உங்களுக்கு வேண்டும். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் கொள்கின்றீர்கள். இறைவனுக்கு ஒரு காரியம் தீர்மானித்துவிட்டால் அதற்கு அவன் அனுமதி வேண்டும், அவ்வளவுதான், அங்கு நிறைவேறிவிட்டது. வானங்களையும் பூமியையும் படைத்தவனுக்கு இது முடியுமா முடியாதா என்பதை நீங்கள் கவனித்துள்ளனால் நிச்சயமாக முடியும். அவனால் முடியாது, எதுவும் கிடையாது, அவனன்றி அனுபவம் அசையாது என்று கூறிக்கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அவ்வளவு பேரும் சேர்ந்தாலும் சரி, ஒரு மனத்துக்களை அசற்ற முடியாது என்பதை வளர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் காதல்கள் கடையில் பூமி நடுக்கம் ஏற்பட்டால் அவ்வளவு பேரும் சேர்ந்து அந்த நெருக்கத்தை நிறுத்துவர்கள் இல்லை. நீங்கள் பூமி நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் எந்த நேரத்திலும் அவனுடைய ஆற்றல் உங்களை மூழ்கடித்துவிடும், பூமியில் ஒரு மூலையில் புதையென்று போகும்படி செய்துவிடும் என்பதை நீங்கள் மறந்தவர்களாகிவிட்டார்கள். ஒரு சூறாவளி காற்று எங்கு அடித்துக் கொண்டு செல்லப்படும் என்பது தெரியாது. இறைவனுடைய கடல் உங்களுக்காக காலை தொட்டுவிட்டு செல்கின்றது. அலைகள் உங்களை மூழ்கடிக்கவும் செய்யும். அவனுடைய அனுமதிக்காக காத்திருக்கிறது, அது இருக்கும் இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பார்ப்பதெல்லாம் படம் பார்த்து கதை சொல் மாதிரி, இது இப்படி, இது இப்படியாக்கும், இது அப்படியாக்கும், இது அப்படியாக்கும். பியூர்லி ஹைபோதெட்டிக்கல். நான் என்னெல்லாம் நான் கற்பனை பண்றேனோ அதெல்லாம் அறிவு, எழுதிச்சுட்டு அறிவு அவ்வளவு. யார் அதிகமாக கற்பனை பண்றாங்களோ அந்த அளவுக்கு அவர் தெரியாத, அது வந்து சத்திட்ட மாதிரி. உங்க கற்பனையில ஏதாவது ஒன்றை நீங்கள் நிகழ்த்தி காட்டிக்கின்றீர்களா? இல்லை. உதாரணமாக உங்களுடைய உடல் உறுப்புகளை பார்க்கக்கூடிய மருத்துவம், ஆங்கில மருத்துவம் இருக்கிறது. அந்த உறுப்பு ஏன் இயங்கவில்லை? காரணம் யார் தெரியும்? அந்த உறுப்பு ஏன் கெட்டுக்கொண்டு வருகிறது? எப்படி அதனை நீங்கள் சீர் செய்யப் போகின்றீர்கள்? ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளவு பேரும், ஒரு லிவர் பாழாகிட்டு, ஒரு கிட்னி பாழாகிட்டு, ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், இந்த ரெண்டு பேரும் அந்த உறுப்புகளை பாதுகாத்துருவாங்கன்னு கேட்டால் பதில் என்ன? அப்படி என்றால் இவர்கள் செய்வது, இவர்கள் அறிவை கொண்டு செய்வது என்ன? வீணானதா அல்லது அதில் ஏதேனும் சத்தியம் இருக்கிறதா? சத்தியம் என்றால் அந்த மீண்டும் கிடைத்திருக்க வேண்டும். அந்த கிட்னியில இருக்கக்கூடிய அந்த பாற்பட்ட அந்த அமைப்பு மாற வேண்டும், அது மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும், மீண்டும் இயங்க வேண்டும். முடியுமா? ஏதாவது ஒரு நோய் இவர்கள் சுகமாக்கிறார் என்று சொல்லட்டும். இப்பொழுது விட கேட்கின்றேன், உங்களுடைய கண்களும் உங்களுடைய மூக்கும் வேற வேறையா ரெண்டும் ஒன்றுதானா? ஒரே ஒரு ஒரே முகத்தில் சேர்ந்தது, ஒரே உடலுடைய அமைப்பு சேர்ந்ததுதான் கேட்டா? கண்களும் மூக்கும் ஒரே அமைப்பை சென்றுதான், ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய ஒரே உறுப்பு தான், ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்கக்கூடியதுதான். இது வேறு உறுப்பு, அது வேறு உறுப்பு இல்லை என்று உடலை விட்டும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக கழுத்து தூக்கி போட்டுடலாம் என்பது கிடையாது. எல்லாம் இணைந்து இயங்க வேண்டும். ஆனா கண்ணுக்கு பார்க்கறது பற்றி வச்சு வேற, மூக்குக்கு பார்க்கறது பற்றி வச்சு வேற. கண்ணை பார்க்கறதுக்கு மூக்கு தெரியாது, மூக்கை பார்க்கறதுக்கு கண்ணு தெரியாது. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன செய்ய போறாங்க? தனித்தனியா குளிச்சு வச்சு போயிடுவாங்க, அவ்வளவுதானே? கண்ண ஒரு நீர் வடிஞ்சா அழுகை என்ற ஒன்றுல கண்ண நீர் வந்து மூக்குலயே வரும். அவ்வளவு நெருக்கமான தொடர்பு கண்ணுக்கு மூக்குக்கும். இல்ல கண்ணு பார்க்கற டாக்டர் வேற, மூக்கு பார்க்கற டாக்டர் வேற. கண்களின் பாதிப்பின் காரணமாக மூக்கில் கோளாறு ஏற்படும் பொழுது மூக்கை மட்டும் பார்த்துக் கொண்டு அடைப்பறிக்கிறது, இந்த அடைப்பை நீக்குவது ஆபரேஷன் செய்ய வேண்டும். ஆபரேஷன் செஞ்ச பிறகு அதிகமாக தான் இருக்கும், இன்னும் மோசமாக இருக்கும். கண்களும் பழகிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உறுப்பாக ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார்கள். எப்படி இதனை நாம் ஏற்கின்றோம்? மருத்துவ படிப்பென்று சொந்தமாக சிந்தனை செய்யக்கூடிய அந்த அறிவு போய்விட்டது. உங்களுடைய ஹார்மோன்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அட்ரினலின் ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன், ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ், இன விருத்தி உறுப்புகளுடைய ஹார்மோன்ஸ் என இயங்கிட்டு இருக்கு. இந்த இவ்வளவு ஹார்மோன்கள்லையும் தைராய்டு ஹார்மோன் எல்லாருக்கும், குறிப்பா பெண்கள் அவ்வளவு செய்வாங்க, உங்களுக்கு இருக்குது தைராய்டு பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, சரி என்ன பிரச்சனை சொல்லமா கூடியவான்னு கேட்ட முடியாது. அப்ப ஏன் பிரச்சனைன்னு சொன்னீங்க? அறிவு இல்லைங்கிறது பிரச்சனையா, அல்லது எங்கி குறிச்சிருக்கிற உறுப்பு வந்து அது பிரச்சனையா இருக்குது சரியில்லைன்னு சொல்றீங்களே? உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப துடிச்சிட்டு இருக்குது, ஹார்ட் பிபி ஜாதி அதிகமாகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அங்க வந்து அட்ரினலின் அங்கோட ஹார்மோன் சுரக்குது, அதன் காரணமாகன்னு சொல்றாங்க. அந்த ஹார்மோனை சுரக்க செய்வது உங்களுடைய மனசா அல்லது உங்களுடைய உறுப்புகளான்னு கேட்டா, எப்ப நான் பயப்படுறேனோ கவலைப்படுறேனோ அந்த ஹார்மோன் அதிகமாகுது, படப்படைப்பு அதிகமாகுது. இது ஹார்மோன் காரணமா, மனசு படப்படைப்பு காரணமா, இருதயம் துடிக்கிறது அதிகமா, அந்த இருதயத்துக்கு பாதிப்பு காரணம் வந்து அட்ரினலின், ஆனா மனசு படப்படைக்கிறது அதுக்கு யார் காரணம்? மனம் படப்படைப்பு முதல்ல வந்ததா, பிபி அதுக்கு அப்புறமா வந்ததா? டாக்டர்கிட்ட போகணும்னு நினைக்கும் போதே படப்படைப்பு வந்திருக்கு, என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்ப டாக்டர் காரணமா, அந்த நினைப்பு காரணமா, அந்த மனசோட அந்த பயம் காரணமா, தப்பத்தைவே அந்த டாக்டர் பேச போகிறேன்னு, அல்லது அந்த உறுப்புகள் காரணமா, அந்த உறுப்புகளை இயக்குவது மனமா, அல்லது அந்த உறுப்புகள் மனத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் பதில் என்ன? ஒவ்வொரு உறுப்பும் அந்த மனதுக்கு கட்டுப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனம் முதலில் அதை அறிவிக்கின்றது, இது தவறு என்று இருக்கிறது என்று. நீங்க பதற்றப்படாதீங்க, அமைதியாகுங்க, உங்களுடைய ஹார்ட் நார்மல் ஆகணும். ஒரு உதாரணமாக சொல்லுங்கள், மனம் பதற்றத்திலும் கவலையிலும் இருக்கும் பொழுது உங்களுடைய இன விருத்தி உறுப்புகள் இயங்குமா இயங்காதா என்று கேட்டால் அந்த நேரத்தில் ஆசையெல்லாம் போயிடும். என் மனசுல பதற்றமும் கவலையும் நீங்கள் வரைக்கும் செக்ஸ்ல பேச்சு வரக்கூடாது, வர முடியாது. அப்படியானால் அந்த இனவிற்கு உறுப்புகளுடைய ஹார்மோன்கள் அடங்குவதற்கு காரணம், வேலை செய்யறதுக்கு காரணம் மனதிற்கு கவலையும் பயமும் தாக்கமும் மருத்துவமா, அல்லது இதற்கு சம்மந்தம் இல்லாமல் அங்கு ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டுக்கிறதா? இதுக்கு படிக்கவே வேணும், படிச்சா இந்த அறிவு போயிடும். படிங்க, அது அவ்வளவுமே படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி. எவன் வேணாம் என்ன கதை வேணாலும் சொல்லணும். ரிசல்ட் என்ன? நீ சொன்ன கதைக்கு வந்து ரிசல்ட் வந்து அங்க இருக்குதா இல்லையான்னு பார்க்கும்போது அது இல்லை. வீணான பேச்சுக்கடன், தியரிஸ், எதுவும் கற்பனைகளே. இது அறிவுன்னு வச்சுக்கிட்டு பார்த்து பார்த்துட்டு இருக்கிறமே, நம்முடைய பேர் என்ன? எதற்காக நமக்கு மனம் என்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது? அறிவு மனதில் இருக்கக்கூடிய சத்தியம் எது பெரிதுன்னு கேட்டா, மனசுக்கு சத்தியம் சொல்றது பெருசு. இப்ப கூட நான் சொல்றது வந்து உங்களால படைக்க முடியாது, உயிரை பற்றி தெரியாது உங்களுக்கு, அந்த உயிரை பற்றி தெரியாதவர் அந்த உயிரற்றம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அங்கு அந்த உறுப்பின் இயக்கம் நிகழவில்லை என்றால் உயிரோட்டத்தில் பாதிப்பு, உயிரோட்டம் நின்றுவிட்டது, உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது என்பது பொருளாக தவிர சம்பந்தம் இல்லாமல் உறுப்புகள் இயங்கவில்லை. நான் அந்த உறுப்புகள் இயக்கப் போகின்றேன், அடித்து உதைத்து இயக்கப் போகின்றேன். உயிரோட்டம் வேண்டுமா, அல்லது நீங்கள் கையை கொண்டு உங்களுடைய மெட்டீரியல் லைஃப் மெட்டீரியல் கரண்ட் கொடுத்து அதை இயக்க வேண்டுமா என்று கேட்டால், இதை மனதை கொண்டு அதனை இயக்க செய்ய வேண்டும். மனம் எப்பொழுதுமே சுகமான சூழ்நிலையில் இருக்கும் காலமெல்லாம் உயிரோட்டத்தில் உங்களுடைய உடற்பொருட்களில் எந்த சுகமும் சுகவீனமும் கிடையாது என்று அறியுங்கள். அந்த சுகத்திற்கான ஆதாயம் மனம், மனதிற்கான ஆதாயம் நீங்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கக்கூடிய அந்த விதி. அந்த விதியிலிருந்து நீங்கள் உங்களுடைய மனதை அலைக்கழிக்காதீர்கள். முடியுமா முடியாதா என்று சத்தியம் அனைத்தும் இறைவனுக்கு மட்டுமே சாத்தியம். எனக்கு முடியுமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லை, சத்தியமும் இல்லை. எனவே நீங்கள் உங்களை மயத்துக் கொள்வதை தவிர உங்களை இன்னும் துன்பத்திற்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, இன்னும் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் ஒவ்வொரு முயற்சிக்கும் அதிகமாக துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து நாம் விடுபடுபவர்கள் இல்லை என்பதை இன்று நாம் உணர வேண்டும். இறைவனுடைய வாக்குகளையும் இறைவனுடைய ஆற்றலையும் நீங்கள் போற்றுங்கள். உங்களுடைய அறிவுக்கு மேலாக அதாவது உங்களுடைய அறிவை ஒரு பொருட்டாக மதிக்காதீர்கள். அது வெறும் ஜடமான அறிவு, அது எந்த விதமான சத்தியமோ உண்மையோ இல்லை. மருத்துவ அறிவு இதற்கு முழுமையான சான்று. ஒரு நோய்க்காக போகும்போது 10 நோய்கள் உருவாகின்றன, புதிய நோய்கள். அந்த நோய்கள் குணமாகுமா? இனி நானாக உருவாக்கக்கூடிய நோய்கள் தானே, அந்த மருந்தினை நிறுத்தினால் தவிர நான் உருவாக்கிய நோய்களில் இருந்து நான் விடுதலை பெற முடியுமா என்று கேட்டால் பதில் என்ன? மனம், மனசாட்சியம். இந்த வேத புத்தகம் வெறுக்கொள்ள வேண்டும், அதை நிறுத்தினால்தான். ஒரு நோய் குணமாக வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த உயிரோட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டும். இருக்கக்கூடிய அந்த சக்தி ஓட்டம் குறையக்கூடாது, உயிரோட்டம் குறையக்கூடாது. இருக்கக்கூடியது பாதுகாக்கப்பட வேண்டும், இருக்கக்கூடியது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இன்னும் 10 நோய்கள் சேர்ந்துவிட்டால் என்ன கதியாகும்? இருக்கக்கூடிய நோய்களும் அதிகமாகும், புதிய நோய்களும் உருவாகும், அவையும் அதிகமாகும். உங்களுடைய அறிவிலிருந்தும் மருத்துவ அறிவிலிருந்தும் நீங்கள் விடைக்கொள்ளாத முறையில் யோகங்கள், வெறும் யோகங்களை தேவையில் மருத்துவ அறிவு கிடையாது. அந்த யோகங்கள் அவ்வளவுமே சத்தியத்திற்கு புறம்பானது. உடல் உயிரை காப்பாற்றுவது கிடையாது. ஹார்ட் நின்று போச்சுன்னா உயிர் போயிடும் நினைக்கிறீங்க. உயிருடைய பாதிப்பின் காரணமாக தான் ஹார்ட் பிரச்சனை இருக்கு. எது சரி? தெளிவாக தெரியும், உயிரோட்டம் குறைவதன் காரணமாக உயிர் தான் உடலை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. உடல் உயிரை பாதுகாக்கப்பட, உடலால் உயிர் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து உயிரை பிரித்துக் கொண்டிருக்கவில்லை. இந்த உறுப்புகள் அனைத்தையும் படைத்தது ஒரே ஒரு சிறு உயிர் அணு. அந்த உயிரினால்தான் 6 அடி மனிதனாகவும் உள்ளுக்குள் உறுப்புகளும் அதிலிருந்து உருவாகி அங்கங்கு அமைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மருத்துவ அறிவு, கெட்ட அறிவு பார்த்ததை மட்டும்தான் நம்புவேன் என்று கூறக்கூடிய மனிதனுடைய அவ்வளவு அறிவுமுறையும் படம் பார்த்து கதை சொல்கிற அடிப்படை என்னவென்றால் கப்பல் பண்ணி உடனே இது இருப்பது அறிவு. ஒன்னும் அதிகமான உடையா நிற்கிறார். பிஎஸ்டி உணரக்கூடியதும் சத்தியத்திற்கு பிரமாணதும் பொய்யும் களவுத்தன்மையான படிப்பும். இந்த களவான படிப்பு கூடாது, பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே உபயோகப்படக்கூடிய இந்த படிப்பு கூடாது. அறிவை கீழாக்குங்கள். உங்களுடைய வேதத்தை நீங்கள் மதித்து பழக வேண்டும். போற்றுங்கள் இறைவனை. படைப்பாளனே உன்னை தவிர படைப்பாளன் இல்லை என்று உங்களை மனதிற்கு கொண்டு வாருங்கள். உயிர் அளிப்பவனே உன்னை தவிர உயிர் அளிப்பவன் இல்லை என்று கொண்டு வாருங்கள். சுகம் வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். இறை உணர்வுகளை நினைத்து நிறுங்கள். அது மட்டும்தான் என்னை தேவை. டாக்டரிடம் சொல்கின்றேன், இந்த மருந்துக்கு சுகம் கிடைக்குமா என்று கேளுங்கள். எழுதி தர முடியுமா என்று கேளுங்கள். உயிரை காப்பாற்றுவீர்களா என்று கேளுங்கள். நிச்சயமாக இல்லை. இவ்வளவு தெளிவாக தெரிந்த பிறகு நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிய பிறகு நான் இறைவன் விட்டு முற்றிலுமாக விலகிவிட்டேன், அல்லது இறைவன் என்னை விட்டு விலகிவிட்டான். இனி நான் என்னுடைய நன்மையான அழகான தேவைகளுக்காக நம்பிக்கை கொள்வது என்பது முடியாத காரியம். நோய்களிலிருந்து குணமாக வேண்டுமா? அந்த உடல் உறுப்புகளுக்கு உரிய தேவையான உயிரோட்டம் பாதுகாக்கப்பட வேண்டி மனநிலையை சீராக்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் மனநிலையை சீராக்கப்பட வேண்டும். உயிர் பாதுகாக்கப்படும், உயிர் தேற்றப்படும், உயிரோட்டத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது, உடல் உறுப்புகள் சீராக இயங்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் பார்த்துக் கொண்டிருப்பது உடலை, உறுப்புகளை, திசுக்களை, மரபணுக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். மரணப்படுத்தியில் நான் ஆகும் முறையில் மகா கெட்ட அறிவு மருத்துவ அறிவு மட்டும்தான். இறைவனுக்கு பகிரங்கமான சவால். நீயா நானா பார்த்துனான். நானும் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். நான் இறைவனுக்கு மற்றவர்களோடு சேர்ந்து பகிரங்கமான விரோதிகளாகவும் பாவிகளாகவும் இன்று நாம் பரிதவிக்கக்கூடிய மக்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து விலகிக் கொள்ள வேண்டும். இனி மருத்துவர்களா இறைவனா என்று உங்களிடம் கேட்டால் உங்களுடைய பதில் என்ன? படைப்பவன் என்னுடைய இறைவன். ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டுவிட்டால் அது ரிப்பேர் பண்ணணுமா, புதிய உயிரோட்டத்துடன் மீண்டும் அது படைக்கப்பட வேண்டுமா என்று கேட்டால் புதிய உயிரோட்டத்துடன். அதே போன்றுதான் இருக்கிறது உறுப்பு. உயிரோட்டம் இல்லை, அந்த உயிரோட்டத்தை பார்க்க முடியாது. அந்த உயிரோட்டம் புதிதாக பாயும்போது அந்த சிறுநீரகங்கள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கின்றன. இது ஒரு புதிய படைப்பு, பழைய படைப்பல்ல. இறைவனை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன். அவன் படைப்பாளன், ரிப்பேர் செய்யறவன் இல்லை, ஆபரேஷன் பண்றவன் இல்லை, படைப்பாளன். அந்த படைப்பாளனை என்று நீங்கள் போற்றுங்கள், உள்ளத்தில் போற்றுங்கள். வேத விதிப்படி அவனை மட்டுமே நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். அதை அதிகமாக நினைவு கூறுவதன் காரணமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன. அந்த அமைதியின் காரணமாக உயிரோட்டம் திறன் வாய்ந்ததாக அமைகின்றது. இனி அந்த திறன் வாய்ந்த உயிரோட்டம் உங்களுக்குள் பாயும் பொழுது, உருவாகும் பொழுது, படைக்கப்பட்டு அது உங்களுக்கு செலுத்தப்படும் பொழுது எந்த நோயும் தங்க மனதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாளை வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறோம் என்பது தெரியவில்லை, அந்த கவலை இருக்கின்றது. யாவற்றையும் அறிந்தவன் யார்? வானங்கள் முதலாக பூமி வரையிலும் இருக்கு. ஒவ்வொரு அணுவினுடைய செயலையும், அடுத்த நொடி அதற்கு என்ன தேவை என்பதையும், அதற்கான கட்டளை என்ன என்பதையும், அதன்படி இது எங்கு செய்வதையும், அந்த மாபெரும் ஆற்றமிக்க படைப்பாளன் யார் என்று கேட்கும் பொழுது இறைவன் என்பது தெரியும். நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, கண்டிப்பா தெரியாது. பயமா இருக்குது, பயமா இருக்குது. உங்களுக்கு அறிவு இருக்குது, படிச்சிருக்கீங்க, சிந்திக்க வேண்டியதுன்னு ஏன் பயம் ஏன் கவலை வந்தது? இதற்கு மீறி கவலையை கொண்டு வந்தது யார்? சத்தியம் அங்கே நிகழ்கிறது. மனதை நான் பாதுகாக்க வேண்டும், என் இறைவனே என்று நான் திரும்புகின்றேன். என்னுடைய நாளைய வாழ்க்கையை சீரமைப்பவன், அந்த சீரமைப்பவன் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் போற்றுங்கள். அவனுடைய இன்னொரு பெயர் சீரமைப்பவன். படைப்பவனே, உயிரளிப்பவனே, சீரமைப்பவனே. இன்னும் என்னென்ன உங்களால் முடியாது, அவ்வளவு அழகான உயிரோட்டம் உள்ள தேவைகளுக்கு நிறைவு நான் ஒருவன் தான். அதிகமாக நினைவு கூறுங்கள். எந்த அளவுக்கு நான் என்னை நான் படித்தவன் என்பதன் காரணமாக சீராக்குகின்றேனோ, படித்தவன் என்று நான் என்னை போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது என்னை போன்று தரங்கட்டவர்களுக்கு கிடையாது என்பதை நான் அறிய வேண்டும். இறைவனுக்கு மேலாக தன்னை ஆக்கிக்கொண்டு தான் வாழ்ந்துடுவேன் என்று எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனில் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது கூட வந்து எனக்கு வந்து நான் இதிலிருந்து விலகணுமே தெரியலையே. இறைவன் கைவிட்டு விட்டானோ என்ற அந்த பயம் தான் வேணும் இல்லையே. கடைசியில சாகர சமயத்துல இறைவனை இறைவனை கட்டிட்டு டாக்டர் செய்த பெற்றதுக்கு அப்புறமா டாக்டர் என்ன பண்ணார் பாவன முடிஞ்சது செஞ்சாரு. இறைவன் என்னை கைவிட்டு விட்டான், அவன் கொண்டு விட்டான் என்று கூறக்கூடிய அளவுக்கு நம்மை நாம் தரித்திரர்களாக ஆக்கிக் கொண்டு மறுவலகத்திலும் நரகம் நிச்சயம் என்ற அளவுக்கு மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் டாக்டர்களை இறைவனுக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் கையால் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மருத்துவ சர்டிபிகேட்டும் எந்த நோய்க்காக வந்தீங்களோ அந்த நோயில நீங்க மரணம் அடைஞ்சீங்க. இதுதான் மெடிக்கல் சர்டிபிகேட், டெத் சர்டிபிகேட். இவர் இந்த காலத்துல மரணம் அடைஞ்சாரு, என்ன காரணம்? ஹார்ட் அட்டாக். என்ன பிரச்சனை? ஹார்ட். எதுக்காக வந்தாரு? அது சீர்படுத்துவது வந்தாரு. யார் பார்த்தா இந்த டாக்டர் பார்த்தாரு? என்ன ஆச்சு? சுகமாகல. பண்றது யாரு? கடவுள். எந்த நேரத்திலும் கடவுள் பக்கம் திரும்ப நீங்க ஆரம்ப காலங்கிட்ட வந்து உங்களை முடிவு கொண்டு வர வரைக்கும் எப்படி நாம் இறைவனை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கின்றோம்? டாக்டர்களை உயர்த்தி இறைவன் கைவிட்டு விட்டான். டாக்டர்கள் முடிந்தவரையும் முயற்சிச்சாங்க. என்ன முடிஞ்ச வரைக்கும் அவர் உயிரை காப்பாற்றணும்னு பேர் அவருக்கு தானே. அதை முடிவுக்கு என்ன இருக்கு? உயிரை காப்பாற்ற வேண்டியதான. நாம் நம்முடைய மனதின் சாட்சியத்தின் பக்கம் வருகின்றோம். நீங்கள் இறைவனை போற்றுபவர்களாக இருங்கள். வேறு எவனையும் போற்றாதீர்கள். மறைவானது அவ்வளவுக்கும் இறைவன் ஒருவன் தான், மனிதர்கள் அல்ல என்பதை என்று அறியுங்கள். தீர்மானமாக அறியுங்கள். இறைவன் ஒருவனை தவிர கதி இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு என்று கூறுவது சரணாகதி. இதற்கு பெயர் கும்பிடுதல், தொழுகை, ஜபம் அனைத்தும் இதுதான். இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன், இறைவனுடைய மாபெரும் சக்தியை நான் ஏற்றுக்கொண்டேன், அவன் எனக்காக உணர்வாக அளித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுதும் கூட நோய்கள் இருக்கிறது என்று கூறாதீர்கள், நோய்கள் குணமாக வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நோய் இருக்குதுன்னு சொல்றதுக்கு பயப்படுங்க. ஏன் சொன்னா குணமாக வேண்டும் என்று அந்த வார்த்தை வந்த பிறகு நோய் இருக்குதுன்னு சொல்றது காரணம் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அவங்க சேர்ந்து நீங்க ஒரு சுகத்தை நீங்க அடையலாமன்னு ஆசைப்படுறீங்க. அல்லது என் நிலைமை பார்த்து ஊர் மக்கள் ஐயோன்னு பரிதாபப்படணும், அதுல எனக்கு சந்தோஷம் நினைக்கிறீங்க. எத்தனை பேர் வந்து என்னை பார்த்தாங்க டிஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் பார்க்கலங்க. எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு நஷ்டத்துக்கள் ஆகி கொண்டிருக்கின்றது, கேவலமாக ஆகி கொண்டிருக்கின்றது, இறைவனை போற்றக்கூடிய அந்த தன்மை நீங்கிட்டதன் காரணமாக. உயிரளிப்பவனே என்று கூப்பிடுங்கள், உயிரளித்தவனே என்று கூப்பிடுங்கள். உன்னை தவிர என்னை பாதுகாப்பவன் இல்லை. என்ன என்பது உடல் அல்ல, இந்த உடல் அந்த ஒரே ஒரு உயிர் அணு, அந்த அணுவிலிருந்து உருவானதான் இந்த உடல். இந்த உடலை பற்றி கவலைப்படாதீர்கள், உயிரை பற்றி கவலைப்படுங்கள். எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹார்ட் பாதுகாப்பு பண்ணும் அதே கவலை. கிட்னி கெட்டு வந்துச்சு, கிட்னி பாதுகாப்பு பண்ணணும் அந்த கவலை. லிவர் கெட்டியாச்சு, லிவர் பாதுகாப்பு பண்ணும் அந்த கவலை. ஒவ்வொருவருக்கும் கவலை. கழுத்து உயிரத்தை போகுது, இதை பத்தின கவலை எனக்கு உயிர் வேணும்னு அங்க நிற்பீங்க. இவ்வளவு நாள் கழுத்து நிறுத்தா கவலைப்பட்டிருந்தீங்க, என்னைக்கு என்ன எல்லாருக்கும் போனதுக்கப்புறம் உயிரை பத்தி கவலைப்பட்டீங்க தனியா? எங்கேருந்து வந்துச்சு இந்த அறிவு? இப்போ கடைசி உயிர் பிரியும் போடுது. அந்த நேரத்தில் அந்த என்ன மரம் தரும்பொழுது அந்த உணர்வின் காரணமாக எந்த பலனும் இல்லை. அந்த நேரத்தில் இறைவனை என்று மட்டும்தான் கூப்பிட வேண்டும். டாக்டரை உயிரை காப்பாற்ற கூப்பிட முடியாது. அவர் கைவிழித்த பிறகு இறைவனை என்று கூப்பிடுவீர்கள். அப்படி என்றால் டாக்டருக்கு மேலும் ஒருவர் நிற்கின்றார் என்பது அந்த தருணத்தில் தெரிகின்றது. நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் தானே அந்த பக்கம் இறைவன் பக்கம் திரும்பணும். அதுக்கு முன்னாடி நடக்கிற கூத்துக்களை பார்க்கறது இல்லையா? மருத்துவமனைகள்ல கண்ணீர் கம்பளமா நிக்கிறாங்களே, கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு டாக்டர் கைவிட்டாரு, கடவுளே கடவுள் நிக்கிறாங்களே. நல்லா தெரியுமே கண் கட்ட பெண் சொல்லி நமஸ்காரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அஞ்சவும் அறிவிக்கப்பட்டு விட்டது. மரணத்தை பார்த்த பிறகு இந்த நேரத்தில் நான் என் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறும் பொழுது நிச்சயமாக இறைவன் உங்களை கைவிட்டு விட்டான் என்பது சொல்றேன். இனி இறைவனை அடைத்து அவனது குறைவு செய்வது என்று கூப்பிடும் பொழுது இன்னும் அதிகமான வேதனைக்காகவும் இதனை கூக்குளித்ததன் காரணமாக உலக மக்களுக்கு இனி இறைவனை நம்பாதீர்கள், கடவுளை நம்பாதீர்கள் டாக்டர்களை மட்டுமே நம்புங்கள் என்று நீங்கள் அறிவித்த அந்த அறிவிப்புக்காகவும் இருமடங்கு வேதனையை நாம் அனுபவிக்க நேரிடம் அருமையில் மீண்டும் ஏற்படும் பொழுது நரகத்தில் பயப்பட வேண்டும். மனிதர்களை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நாம் விலக வேண்டும். இப்பொழுதும் சரி உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வேதத்தில் வேத புத்தகத்தில் மனதின் சாட்சியத்தில் அமைத்துக் கொண்டிருக்கின்றான். சுகமாக வாழுங்கள் என்று அவனுடைய கட்டளைகளை நான் ஏற்க வேண்டுமா அல்லது சுகமாக வாழ முடியாது, எப்படித்தான் நான் இறப்பேன் என்று கூறப் போகின்றீர்களா? இதனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யாரேனும் மனிதர்கள் இருக்கின்றார்களா என்று நீங்கள் பார்த்துக்கிறார்கள், இருக்கின்றார்களா மனிதர்கள் யாரும் இருக்கின்றார்களா? இறைவனுடைய ஒரு வாக்கை நிறைவேற்றுவதற்கு ஆனால் வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய பிறகு அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறாமல் நீங்கள் பரிதவிக்கும் நிலையிலேயே நீங்கள் இருப்பீர்கள். எனவே நான் அச்சம் கொள்கின்றேன். அந்த நேரம் பெரும் துக்கமாக அமைந்துவிடும். நீங்காக வடுவாக என் இருதயத்தில் அமைந்துவிடும். என் இறைவன் என்னை பாதுகாத்தல் தீவிர, எனக்கு எந்த விமோசனமும் இல்லை, மோசமும் கிடையாது. நான் புதிதாக படைக்கப்படும் பொழுது என் இறைவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நாம் விரும்ப வேண்டும். என் இறைவன் எனக்கு உதவி செய்தால் தவிர எந்த உதவியும் எனக்கு இல்லை என்பதையும் இப்பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் இறைவன் நம்மோடு இருக்கும் காரணமெல்லாம் உங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கின்றதோ அந்த தேவைகள் அவ்வளவுக்கும் உயிரோட்ட வேண்டும் என்று நீங்கள் நம்புங்கள். இறைவன் படைப்பு அவ்வளவும் உயிரோட்டம் உள்ளது, ஜடங்களை இறைவன் படைப்பதில்லை. இறைவன் வேண்டுமென்றால் உயிரோட்டத்தோடு நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். உயிரோட்டம் மிக்கவனே என்று அவனை அடையுங்கள். ஆயிரம் கற்பனை பெயர்கள் வைத்திருக்கலாம், ஜீசஸ் என்று கூப்பிடலாம், பெருமாள் என்று கூப்பிடலாம், அல்லாஹ் என்று கூப்பிடலாம், ஆனால் என்ன அதற்கு பொருள் என்பதை அறியுங்கள். படைப்பாளன் என்பதை அறியுங்கள், படைப்பாளன் உயிரை படைப்பான் என்பதை அறியுங்கள், உயிரை பாதுகாப்பான் என்பதை அறியுங்கள். உயிர் நீங்கும், அந்த உயிர் அழியாது. என் உடல் அழிந்துவிடும், என் உடல் மரணித்துவிடும். உயிர் பிரிந்தது, உடல் மாய்ந்தது, உயிர் அழியாது. அந்த உயிரோட்டத்தில் நான் எவற்றையெல்லாம் அது கற்பித்தேனோ அவ்வளவும் அது பதிவாகி இருக்கும். அந்த உயிரோட்டத்தில் ஒரு கெட்டதை பசித்தேன், அதனை விருப்பம் கொண்டேன். என் ஒரு உயிரோட்டம் கூறியது, மனம் கூறியது இது தவறானது, இது பசிக்க கூடாது, இதில் நீங்கள் அடிமையாக விடக்கூடாது என்று இருந்தாலும் அந்த அடிமைத்தனத்தில் நான் வாழ்ந்தேன். அந்த உயிரோட்டத்தில் பதிவாகி இருக்கின்றது. இது பிரியும் பொழுது இந்த பதிவோடு பிரியும், அது நாளைக்கு எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். என் கண்களும் காதுகளும் கைகளும் கால்களும் தோள்களும் சாட்சி சொல்லும், எனக்கு எதிராக வாய் முடப்படும். அந்த நாளில் நான் நஷ்டம் அடைந்ததாக ஆகிவிடக்கூடாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் உயிரோட்டத்தில் பதிவாகின்றது. கை கால் ஒழுந்து போச்சு, உயிரோட்டம் இல்லை. ரத்த ஓட்டம் இருக்குது, உயிரோட்டம் இல்லை. இவங்க சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சு, மூலையில் பார்க்கும் சொல்லிட்டு கை அத்து பார்த்தா தெரியும் ரத்தம் ஓடுதாங்க, ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னாங்க. எந்த கை விழுந்து விட்டதோ ரத்த ஓட்டம் இல்லை. ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னா கையை அறுத்து பாருங்க, ரத்தம் வருதாங்க தெரியும். அங்கு உயிரோட்டம் இல்லை. படம் பார்த்து கல்வி சொல்லக்கூடிய மருத்துவர்களை விட்டு விலகி விடுங்கள். உயிரோட்டத்துடன் நீங்கள் வாழ வேண்டி உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். வீண் யுகங்களையும் கற்பனைகளையும் பின்பற்றிக் கொண்டு வாழ்க்கையை தொலைத்துவிட்ட நிலையில் இனியும் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்பதை இன்று நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இறை உள்ளமும் இறை உணர்வும் இறை நம்பிக்கையும் இறைவனை போற்றக்கூடிய அந்த ஒரு நல்லறிவும் கொண்டு இன்று முதலாக வாழ வேண்டும். அத்தியாயம் 87:1 இறைவன் அறிவிப்பது முதல் வாக்கியமே அதுதான். மிக்க மேலானவனான உங்களுடைய இறைவனுடைய பண்புகளை போற்றுங்கள். எவனையும் போற்றாதீர்கள். உயிர் வேண்டும், உயிரோட்டம் வேண்டும், உயிரோட்டமிக்க சூழ்நிலைகள் வேண்டும். வானங்களும் பூமியும் உயிரோட்டமிக்கதாக இருக்க வேண்டும். என்னை சுற்றிலும் பூக்களும் பழங்களும் தனிகளும் மரங்களும் அடர்ந்த சோலைகளாக இருக்க வேண்டும். தவிர என் உயிருக்கு பாதகமான எதுவும் அங்கு இருக்கக்கூடாது. கொசு உட்பட இருக்கக்கூடாது. விரும்புங்கள், உங்களால் முடியாது, இறைவனால் முடியும். உயிரோட்டத்திற்கு பாதிப்பு இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் அங்கு உங்களை சூழல் இருக்கக்கூடாது. படைத்த படைப்பினங்களிலேயே மிக உயரிய படைப்பினம் மனிதன் மட்டும்தான். மனிதனுக்கு நிகரான ஒரு உயர்ந்த படைப்பு கிடையாது என்பதையும் அறியுங்கள். இதனை புத்தகத்தில் படிக்க முடியாது, கண்ட கழிவையெல்லாம் எழுதி வைத்திருப்பார்களே புத்தகம் படிப்பாளன் படிப்பறிவு என்று அது ஒருபோதும் பார்க்க முடியாது. உயிரை பற்றி உங்களுடைய அகராதியில் பார்க்க முடியாது, ஆனால் உயிர் இருக்கிறது. வெறும் டெபினேஷன் உயிர் கொடுக்கட்டும் பார்ப்போம். இவங்க உங்களுடைய நாடஜுடைய எக்ஸலன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி முடியாது. இவர்கள் ஜடங்களை பார்த்து ஜடத்திற்குரிய ஒரு மொழியை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தவிர அனைத்து மொழிகளும் சரி, ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கக்கூடிய அந்த புத்தகம் இங்கிருக்கின்றது. உயிரோட்டம் உள்ள புத்தகம் இங்கிருக்கின்றது. உயிர் உங்களுடைய அகராதிகளில் அது இங்கிலீஷோ பிரெஞ்சோ ஜெர்மனியோ அரபியோ எதிரான போய் பாருங்க இருக்க. மனம் என்ற ஒன்றுக்கு டெபினேஷன் என்ன கிடையாது. சுகம் டெபினேஷன் என்ன கிடையாது. எல்லாமே உணர்வு. நன்மை வேண்டும், நன்மைக்கு என்ன டெபினேஷன் பாருங்க கிடையாது. உலகத்தில் உள்ள அவ்வளவு விஷயங்களையும் கொண்டிருந்தாலும் சரி, இன்னும் நன்மைகளுக்கு அர்த்தம் புரியாது. உண்மை வேணும் எல்லாம் ஒன்று இருக்கிறது, அர்த்தம் தெரிஞ்சு கிடையாது. உங்களுடைய எண்ணம் இருக்கிறது, அர்த்தம் என்ன பாருங்கள் கிடையாது. மறைவானவை, உயிரோட்டம் மிக்கவை, படைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவை ஒவ்வொன்றும் அந்த இருதயத்தில் பதிவாக இருக்கின்றன. இறைவனிடமிருந்து ஒரு உணர்வாக, உணர்வுக்கு என்ன பதில் உங்களுடைய டெபினிஷன். வெறும் வார்த்தைகளால் நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியதும், அந்த வார்த்தைகளை கொண்டு புத்தகங்களாக எழுதியதும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் அது உண்மையாகும். உயிரோட்டம் உள்ளதா உங்களுடைய லாங்குவேஜ் இல்லை. உணர்ச்சி வசமாக்கக்கூடியது உயிரோட்டமுடைய உணர்வு மட்டும்தான். இறைவனால் அறிவிக்கூடிய அந்த உணர்வு, அந்த உணர்வு காதுகளில் உங்களுக்கு செய்திகளாக காற்றுகளில் பரவுகிறது. காற்றுதான் இந்த சத்தத்தை கொண்டு வருவது. அந்த காற்று மூச்சுக்குரியதா காதுக்குரியதா என்று கேட்டால் சுவாசத்துக்குரியது. இறைவனுடைய உணர்வு காற்றுகளில் அந்த செய்திகள் மூச்சின் வழியாக உள்ளத்தில் இறங்கி அது உணர்வாக மாற்றப்பட்டு அந்த உணர்வு உங்களுக்கு இந்த தேவை என்பதை அறிவித்து அந்த தேவையுடைய அழகை நீங்கள் கிரகிக்கின்றீர்கள். அழகாக இருக்கின்றது வேண்டுமே என்று இந்த வேண்டுமே என்ற அந்த உணர்வோடு இருங்கள். வேண்டும் என்று பிறரிடம் கேட்காதீர்கள், மனித வாழ முடியாது. உயிர் வாழ வேண்டும், உயிர் வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுதே உயிருக்கு எந்த பாதகமும் ஏற்படாத வாழ்க்கை. அது காரணமாக உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு எந்த விதமான நோய்களும் கிடையாது என்பதை அறிய வேண்டும். வேதத்தை பார்க்க வேண்டும். புத்தகம் வேதம் அல்ல, அதை உணரக்கூடிய சத்தியம் இங்கு இருந்தால் தவிர அதிலிருந்து எந்த ஒரு அனுபவமும் புரியாது. மிக மேலானவரான உங்களுடைய இறைவனுடைய பண்புகளை போற்றுங்கள். இறைவன் ஒருவனைத் தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதையும், அவன் ஒருவனைத் தவிர உங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க உங்களுடைய சூழல்கள் இல்லை என்பதையும், வானங்களும் பூமியும் உங்களுக்கு அறிவணிய வேண்டும் என்பதையும் விரும்புங்கள். ஏனென்றால் படைத்த படைப்புகளிடையே மிக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு. வானங்களும் பூமியும் சூரியனும் நட்சத்திரம் கிரகங்களும் என் கால்களுக்கு கீழே அடிபணிய வேண்டியவை. அவற்றுடைய அவ்வளவு வாக்கியங்களும் காற்றாகவும் மேகங்களாகவும் அதிலிருந்து மழையாகவும் இறங்கி என் காலுக்கடியில் மண்ணுக்கடியிலிருந்து விளையக்கூடியதுதான் அவ்வளவு இயற்கையும். அவை அனைத்துமே இந்த பூமிக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பூமி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிரினங்களை கொண்டிருக்கின்றது. அவற்றில் உயர்ந்தது மனிதன். மனிதனுக்கு தவிர வேறு எதற்காகவும் இந்த பூமி படைக்கப்படவில்லை. இந்த பூமிக்காக வானம் என்றால் வானமும் பூமியும் உங்களுடைய உள்ளத்தில் கடிபணிய வேண்டும். அங்கு உங்களுக்காக இறைவனுடைய செய்திருக்கிறது சுகமாகுங்கள் என்று. இந்த சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் வானங்களும் பூமியும் இணைந்து இயங்க வேண்டும். உங்களுக்காக உங்களுக்காக அவற்றை நான் கட்டுப்படுத்தியிருக்கின்றேன், வசப்படுத்தியிருக்கின்றேன். அனைத்து புகழும் ஐக்கியநாட்டாக என்று கொள்ளுங்கள். அல்லா என்பதை கொண்டு முஸ்லீம்களை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த அர்த்தம் கிடையாது. உள்ளத்தின் இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுக்கு அருகே இருந்து உங்களை உயிரையுடன் தங்கமாக இருந்து உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வுகளை படைத்து அந்த உணர்வுகளை நம்ப செய்து அந்த நம்பிக்கையில் வாழ வைக்கக்கூடிய மாபெரும் சக்தி அந்த அல்லா என்பது. இதனை கண்டிப்பாக முஸ்லீம்கள் அறிய மாட்டார்கள். தவறாகவே வெறும் வார்த்தைகளை அல்லா என்ற வார்த்தைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சத்தியத்தை வணங்கவில்லை. கடவுள் என்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சத்தியத்தை உணர்ந்து கடவுளை வணங்கவில்லை. இறைவன் என்று குறிக்கின்றார்கள். சத்தியத்தை உணர்ந்து இறைவன் என்று கூறவில்லை. காரணம் பூசரிகளை பின்பற்றினார்கள், சொந்தத்தை கைவிட்டார்கள். இறைவன் எனக்கு இறைவனை பற்றி அறிவிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டார்கள். இறைவனை தேவை யார் அறிவிக்க முடியும் இறைவனை பற்றி? ஆனால் பூசரிகள் அறிவிப்பார்கள் என்றோம். இதன் காரணமாகவே வாழ்க்கையே கேட்டது. உயிர் காப்பாற்றப்பட வேண்டும், உயிரை பற்றி அறிந்த இறைவன் ஒருவன் தான். டாக்டர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கூறினோம். சுத்தமாக நாம் உயர்ந்தவை இறந்து விட்டோம். நான் படிப்பாளி என்ற அந்த அறிவுறுத்தத்தை எனக்கு நான் மேலாக வச்சுக் கொண்டதன் காரணமாக படித்தவன் அறிவை இறந்து விட்டான், உணர்வை இறந்து விட்டான். அந்த குணம் இருக்குமானால், நான் படித்தவன் அந்த பெருமை இருக்குமானால், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வெறும் வீண் வார்த்தைகளில் வாழ்வார்கள் தவிர உணர்வில் வாழ முடியாது. உணர்வை நான் அறிந்தால், அறிய வேண்டுமென்றால் படிப்பறிவை என் செருப்புக்கு கீழாக்குங்கள். அந்த உணர்வு உங்களுக்கு மகுடமாக அமையும். நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு இப்பொழுதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய சுகங்களில் நீங்கள் வாழ வேண்டும் என்று என் அறிவிப்பு. எனக்கு கீழ்ப்படிபவன் யார், அந்த சுகத்தை யார் பாதுகாத்துக் கொண்டார்களோ, எனக்கு கீழ்ப்படுத்ததன் காரணமாக நான் அந்த சுகத்தை அவர்களுக்கு அளித்தேன் என்று வாக்கியமாக. யார் அந்த சுகத்தை இழந்தார்களோ எனக்கு கீழ்ப்படியவில்லை. அவள் மரணமும் எனக்கு கீழ்ப்படியாத மரணமாக நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக நிகழும். திருச்சி அடைந்த ஆன்மாவாக வெளியேறாது. அச்சம் கொள்வோமாக. இன்று முதலாக இறைவனின் மேலான பண்புகளை நாம் போற்ற வேண்டும். அத்தியாயம் 87:1 மிக்க மேலான உங்களுடைய இறைவனுடைய பண்புகளை போற்றுங்கள். எதனையும் போற்றாதீர்கள். நிச்சயமாக இறைவனுக்கு அவ்வளவும் அடிபணிந்தவை. வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபணியும். மாபெரும் சக்தி மிக்க இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து உண்மையாளர்களாக உங்களுடைய மரணம் நிகழும் பொழுது மோட்சம் உங்களுக்கு. இந்த உலகத்திலும் சத்தியமான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, மறு உலகத்திலும் மோட்சம் என்பதற்கான இந்த சத்தியத்தை உங்களுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு இன்று முதலாக இறைவனை தவிர வேறு எவனுக்கும் எந்த புகழும் இல்லை, அனைத்து புகழும் இல்லை ஒருவனுக்கு என்ற அந்த சத்தியத்தை கொண்டு இன்று நாம் பிரிவோம்.